கலை மாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி 18 அத்தியாயம் பார்த்திபேந்திரன் சீற்றம். அப்படியே நிலங்கள் படைத்தளபதியே, இந்த மாளிகையில் எந்த ஒற்றனும் ஒளிந்திருக்கவில்லை. இந்த மாளிகையின் இருளடர்ந்த பகுதிகளில் எனக்கு ஆபத்து உண்டாக்கும் எவரும் ஒளிந்து கொண்டிருக்க முடியாது. எனக்கு தீங்கு விளைவிப்பவர் இருளில் இருப்பார் என்று நான் எண்ண வேண்டியதில்லை. பட்ட பகலிலே ஒளி வீசும் நேரத்திலேதான் அத்தகையோரை எதிர்பார்க்கலாம். நீங்கள் போகலாம். தங்களுடைய கடமை உணர்ச்சிக்கு மிக நன்றி என்ற இளைய பிராட்டி குந்தவை தேவி பெண் புலி என்று சீறினாள். காற்றிலே அலைப்பாயும் விளக்கொளி மாறி மாறி அவள் முகத்தில் நிழலையும் ஒளியையும் பட செய்யும் போது முகத்திலே பொங்கி படர்ந்திருந்த ஆத்திரம் தெளிவாக தெரிந்தது. அனிருத்த பிரம்மர் ஆயர் அங்கு நிற்கவில்லை. அவர் மெல்ல அங்கிருந்து சென்று விட்டார். குந்தவையின் குணத்தை அவர் அறிவார். இளைய பிராட்டிக்கே உரித்தான பிடிவாதம், குறை கண்ட இடத்து அதை தைரியமாக சுட்டிக்காட்டும் தன்மை, இவ்வளவும் அவர் அறிந்தவையே. சுந்தர சோழர் ஆட்சி காலத்தில் அவர் அமைச்சராக இருந்தபோது இளைய பிராட்டியார் விஷயம் என்றால் யோசித்தே தலையிடுவார். பார்த்திபேந்திரனுக்கு கிடைத்த வரவேற்பை எண்ணி மெல்ல நகைத்தபடி அவர் கைத்தடியை ஊன்றியவாறு அந்த மாளிகையை விட்டு அகன்றார். பார்த்திபேந்திரன் உதட்டில் பற்களை மெல்ல பதிய வைத்துக் கொண்டு நெற்றியில் துளிர்த்த உயர்வையை துடைத்தவாறு பின்பக்கம் திரும்பி அனிருத்தர் இருக்கின்றாரா என்று பார்த்தான். தன்னை காவலர்களோடு அந்த அரண்மனைக்கு வருமாறு கேட்டது அவர்தான். அவர் சொன்ன செய்தியோ மிக பயங்கரமாக இருந்தது. பாண்டிய நாட்டு ஒற்றர்கள் பலர் காஞ்சியில் சுற்றி அலைந்ததையும் இளைய பிராட்டியை பழி தீர்ப்பது என்பது அவர்களின் திட்டங்களில் ஒன்று என்றும், அன்று மாலையினின்றே ஐயப்பட வேண்டிய தோற்றமுடையோர் பலர் அப்பகுதியில் அலைவதாகவும் அனிருத்தர் கூறினார். அவற்றை கூறிவிட்டு, பார்த்திபேந்திர பல்லவரே, தஞ்சியை விட்டு திடீரென்று நீங்கள் இந்த பகுதியில் சுற்றி அலைகின்றீர்களே, ஏதாவது அரசியல் முக்கியத்துவம் இருக்குமோ என்று கேட்டார். இந்த கேள்வியை பார்த்திபேந்திரன் எதிர்பார்க்கவில்லை. கூறிய மதிப்படைத்த அனிருத்தரின் கேள்விக்கு முக்கியம் ஏதாவது இருக்கும் என்பதை அவன் அறிவார். இளவரசர் அருண்மொழி வரும் வேளையிலே தஞ்சையிலோ நாகப்பட்டினத்திலோ இராமல் இங்கு ஏன் வந்தாய் என்று கேட்காமல் கேட்கின்றார் முன்னாள் முதலமைச்சர் என்று உணர்ந்தவனாக தன் சாதுரியத்தையும் வெளிப்படுத்த விரும்பி, இளவரசர் வருவார் வருவார் என்று காத்திருந்து தஞ்சைக்கும் நாகைக்கும் அலைந்து அலைந்து பொழுது வீணே போய்விட்டது. சோழ நாட்டின் வட எல்லை காவல் எத்தகையதா இருக்கிறது என்று நேரடியே காண விரும்பினேன். சாளுக்கியர்களுக்கு இப்பொழுது திடீர் என்று போர் வெறிபிடித்திருக்கிறதாம். அதனோடு என் தாய்மாமன் கம்பவர்மன் படுத்த படுக்கையாயிருக்கிறார் என்று தகவல் வந்தது என்றார். பார்த்திபேந்திரன் கூறிய போது அனிருத்தர் குறுக்கிட்டு, யார் கம்பவர்மனா? உடல்நிலை சரியில்லையா? பாவம், முதிர்ந்த பருவம். அந்த நாளிலே அவர் புஜபலத்தை பார்க்க வேண்டும். மாமல்லர் பரம்பரை அல்லவா? ரிஷப கொடியை கம்பீரமாக பறக்கவிட்ட சந்ததி அல்லவா என்று கூறி பார்த்திபேந்திரன் முகத்தை நோக்கினார். பிறகு தொடர்ந்து, வட எல்லையை பலமாக காக்க வேண்டியதுதான். அந்த காலத்தில் ராஜாதித்தன் திருநாவலூரிலேயே தண்டிறங்கி இருந்து வடபுலத்தாருக்கு கூற்றுவன் போல் விளங்கினார். பிறகு ஆதித்த கரிகாலனை அந்த மாவீரனுக்கு சமமாக கூறலாம். ஆதித்த கரிகாலன் என்று உடன் நினைவுக்கு வருகிறது. அந்த மாவீரன் கட்டிய பொன் மாளிகையை காண வேண்டும். இளைய பிராட்டியார் இங்குதானே இருக்கிறார்கள் என்று கேட்டுவிட்டு பார்த்திபேந்திரனின் மறுமொழியை எதிர்பாராமல் சென்று விட்டார். பிறகு மாலை மயங்கும் வேளையில் அவர் பார்த்திபேந்திரன் மாளிகைக்கு வந்து தான் கேள்விப்பட்ட பாண்டிய நாடு ஒற்றர்கள் விஷயத்தை கூறி காஞ்சி மாளிகையை பாதுகாக்குமாறு எச்சரித்தார். பார்த்திபேந்திரன் உடலில் புத்துணர்ச்சி உண்டாக்கியது. கடந்த ஒரு வாரமாக அவன் செய்து வரும் ஒரு பெரும் காரியத்திலேயே ஏற்படும் களைப்பு சலிப்பு யாவும் காஞ்சி மாளிகையில் மீண்டும் இளைய பிராட்டியாரை சந்திப்பதால் நீங்கிவிடும் என்று எண்ணினார். பொழுது நன்றாக சாய்ந்து எங்கும் இருள் கப்பிய போது அனிருத்தரின் ஆள் என்று கூறி ஒருவன் வந்து அனிருத்தர் சொல்லி அனுப்பியதாக செய்தி ஒன்று கூறினான். அதை கேட்டவுடன்தான் பார்த்திபேந்திரன் காஞ்சி மாளிகையை சோதனையிட புறப்பட்டான். குந்தவை துளி கூட ஈவியிறக்கமின்றி தன் உதவியை மறுத்ததோடன்றி எந்தவிதமான ஆபத்தும் காஞ்சி மாளிகையில் ஏற்படாது என்று கூறியது கேட்டு ஏமாற்றமடைந்த பார்த்திபேந்திரன் அனிருத்தரிடம் குந்தவையின் கூற்றை பற்றி கூற அவரை தேடினார். அனிருத்தர் அங்கில்லை. கண்ணுக்கு எட்டிய தொலைவு வரை அவன் விரைந்து சென்று பார்த்ததும் யாரையும் காணவில்லை. முன்பே உள்ளத்தில் புதைந்து கொண்டிருந்த ஆத்திரம், இப்போது ஏற்பட்ட தோல்வி, ஏமாற்றம் யாவும் ஒன்று சேர்ந்து பார்த்திபேந்திரன் உடலை குலுங்க வைத்தன. குந்தவையின் சீற்றம் தணியவில்லை. மேல் மாடத்திலிருந்து அருண்மொழி கீழே நடப்பதை கேட்டுக் கொண்டிருந்தான். அவனுக்கு தெரியும் பார்த்திபேந்திரன் அந்த மாளிகையில் அடியெடுத்து வைக்க முடியாது என்று. இவ்வளவு தைரியமுடைய அக்கையார் எவ்வாறு அவ்வளவு நாள் மௌனமாக இருக்கின்றாள்? வானர் குலத்தவன் குற்றம் சாட்ட பெற்ற பயங்கர தண்டனைக்குள்ளாய் இருப்பதை பார்த்து சும்மா இருப்பது அவனுக்கு அது பெரும் வியப்பாக இருந்தது. கீழே இத்தகைய சந்தடி நடக்கும் போது வானதி கற்சலை போல் நின்று கொண்டிருந்தாள். அருண்மொழியோடு பேசவும் அவளுக்கு துணிவில்லை. ஆனால் அருண்மொழியின் தோற்றமாற்ற திறமையை எண்ணி மனத்திற்குள் வியந்து கொண்டிருந்தாள். அருண்மொழி மெல்ல மஞ்சத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தான். அவன் நெஞ்சிலே ஆயிரம் ஆயிரம் எண்ணங்கள் நிறைந்தன. வானதி, நான் அயல் நாடு சென்ற பிறகு எத்தனை எத்தனையோ மாறுதல்கள் தோன்றியிருக்கின்றன. அத்தனை மாறுதலுக்கு முன்னிடமிருந்து எத்தகைய பிரதிபலிப்பு ஏற்பட்டது என்று அருண்மொழி வானதியை கூர்ந்து நோக்கியவாறு கேட்டு மஞ்சத்தில் அமர்ந்தார். வானதி, அந்த வார்த்தை அவள் காதில் அமுதத்தாரையாக பொங்கி பெருகியது. நெஞ்சிலே ரீங்காரமிட்ட வண்ணம் சுற்றி அலைந்த ஆசை என்னும் வண்டுக்கு தேன்மலரை அளித்தது. எதிர்பார்த்து தவம் புரியும் மனம் என்னும் சக்கரவாக பறவைக்கு மழை துளியாக அந்த சொல் அமைந்தது. எத்தனையோ எத்தனையோ விஷயங்கள் பேச வேண்டும் போலிருந்தது அவளுக்கு. பொய்யாக கோபம் கொண்டு ஊடல் நிகழ்த்த வேண்டும் என்று ஒரு சமயம் தோன்றியது அவளுக்கு. கடல் கடந்த தீவுகளிலே கிடைக்கும் அற்புத பொருட்கள் அவர் வாங்கி வருவார். அவை கிடைத்த விதத்தை கேட்க வேண்டும். அவர் கதை கதையாக கூறுவார். அக்கதையிலே வீர பிரதாபம் இருக்கும். அவ்வளவுதாடா? அவர் பல நாட்டவர்களோடு பழகியிருப்பார் அல்லவா? அந்த நாட்டு மங்கையரும் நரிமணிகளும் நம் நாட்டவரை போன்றிருப்பார்களா? வானதி பல பல எண்ணினாள். எண்ணியதை கேட்க நான் வழவில்லை. அவளுடைய இதய வேந்தனது சொல்லொன்றிலேயே மயங்கி நின்றாளே. பிறகு நாள் கணக்கில் பேசி பொழுதை கழிக்கும் போது என்ன ஆவாளோ? வானதி, கண்ணிமையை துயில் வந்து தழுவுகிறதா? பாங்கியரை அழைக்கட்டுமா? எனக்கு சிறு கம்பளமும் தலையணியும் இருந்தால் கொடு. நான் வெளியே முற்றத்தில் படுத்துக் கொள்கின்றேன். எத்தனையோ இரவுகளை வான கூரையின் கீழ் கழித்திருக்கின்றேன். விண்மீன் தோரணங்களின் அடியே கழித்திருக்கின்றேன் என்று அருள்மொழி மீண்டும் பேசினார். வானதிக்கு சிரிப்பு தான் வந்தது. இவர் இப்படி பேச எங்கே கற்றுக்கொண்டார் என்று வியந்தாள். வெளிமுற்றத்தில் படுத்துக் கொள்கின்றோமே, நன்றாக படுத்துக் கொள்ளட்டும். ராமபிரான் காட்டிலும் மேட்டிலும் மண்ணிலும் தரையிலும் உறங்கிய போது சீதாதேவி என்ன செய்தாள்? வானதி இதை நினைத்துக் கொண்ட போது ஒரு கண பெருமையுற்றாள். இனி அவரை பிரிந்திருக்க கூடாது. அவர் மீண்டும் கடல் கடந்து செல்வாராயின் நாமும் அவரோடு செல்ல வேண்டும். இப்போது அதை பற்றி என்ன கவலை? அவர் இதோ மாறுவேடத்தோடு சில நாட்கள் இங்கே தங்கியிருப்பார். அக்கா காஞ்சிக்கு அழைத்து வந்தது எவ்வளவு நல்லதாயிற்று என்று பல பல எண்ணியவாறு மறுமொழி பேசாது நின்று அவளை நெருங்கி வந்து கொண்டிருந்தான் அருண்மொழி. இதோ ஒரு கணத்தில் வானத்தையின் மெய் முழுவதும் சிலிர்க்கப் போகிறது. புத்தம் புது மலர் என்று மனம் வீசுவது போன்ற உணர்ச்சி ஏற்பட போகிறது. அவள் இந்த உலகம் விட்டு அற்புதபுரிக்கு தங்க விமானத்தில் பறக்கப் போகின்றாள். தம்பி என்று அழைத்தவாறு குந்தவை அங்கு வந்தாள். சிறிது நேரத்திற்கு முன்பு இருந்த படபடப்பு அவளிடம் குறைந்திருந்தது. தம்பி, நீ இங்கு வந்திருப்பது வேறு யாருக்காவது தெரியுமா? படைத்தளபதிக்கு காஞ்சி மாளிகை மீது திடீரென்று அக்கறை வந்துவிட்டதன் உள்ளர்த்தம் தெரியுமா? நீ வந்துவிட்டாய் என்று தளபதிக்கு யாராவது கூறியிருப்பார்களா? குந்தவை மூச்சு விடாமல் கேட்டாள். அருண்மொழி மெல்லடகைத்து, அக்கா உங்களுக்கு கோபம் வந்து இப்போதுதான் பார்க்கிறேன். எத்தனையோ போர்களை கண்டு அஞ்சாத பார்த்திமேந்திரன் உங்கள் கர்ஜனையில் கலங்கிவிட்டானே. நான் வந்திருப்பது அவனுக்கு தெரியாது. அப்படி தெரிந்திருந்தால் இப்படியெல்லாம் வந்திருக்க மாட்டான். யாரோ அவனுக்கு தவறாக ஏதோ கூறியிருக்கிறார்கள். இருந்தாலும் நான் இங்கு இரண்டொரு நாட்களுக்கு மேல் தங்கியிருக்க முடியாது. நான் இங்கு புறப்பட்டது முதல் திரும்பி வந்தவரை ஒன்று விடாமல் கூற வேண்டும் என்ற துடிப்பு எனக்கு இருக்கிறது. முழுவதும் கூற முடியுமா என்பது சந்தேகமே. அந்த காளாமுகரோடு வந்து சேர்ந்து கொள்வதாக கூறியிருக்கின்றேன் என்றார்.
மீண்டும் பயணமாக்கா என்று வானதி கேட்டாள்.
ஆஹா, கர்சிலை பேசுகிறதே என்றான் அருண்மொழி நகைத்தவாறு. வானதியும் குந்தவையும் சேர்ந்து சிரித்து விட்டார்கள். இந்த பேசா மடந்தையோடு எப்படி இவ்வளவு நாட்களை கழித்தீர்கள்?
வானதியா பேசாதவள்? அவள் என்னிடம் கலகலப்பாக பேசாமல் வேறு யாரோடு பேச ஆசைப்படுவாள்? வானதியோடு இவ்வளவு ஆண்டும் நான் உடன் இருந்திருந்தால் ஒருவேளை அவளை பெரிய வாயாடியாக ஆக்கியிருப்பேனோ என்னவோ. நீ வந்தவுடனேயே பேசவில்லை என்றால் அதுதான் பெண்களுக்கு ஏற்பட்டிருக்கும் ஒரு சிறப்பான குணம்.
அவரை கேள்வி மேல் கேள்வி கேட்டு திணற செய்கின்றேன் பாருங்கள் அக்கா என்றாள் வானதி. குந்தவையும் அருண்மொழியும் நகைத்தனர். அங்கு சிரிப்பொளி எழுந்து கொண்டிருந்த போது மாளிகையின் வெளிமதிலை தாண்டி குதிரை மீது மெல்ல அமர்ந்து சோர்ந்த உள்ளத்தோடு சென்று கொண்டிருந்தான் பார்த்திபேந்திரன். பொன் மாளிகையில் இரண்டாவது முறையாக இளைய பிராட்டியார் அவனை அவமானப்பட வைத்து விட்டார். அவனுக்கு தன் கோபத்தை யார் மீது காட்டுவது என்று புரியவில்லை. சிறிது காலமாக அவன் கோபம் எல்லாம் சோழ சாம்ராஜ்யத்தின் மீது திரும்பியிருந்தது. அது அவன் உள்ளத்துக்கு உள்ளேயே புகைந்து கொண்டிருந்தது. சோழ நாட்டில் தன் தகுதிக்கு ஏற்ற மதிப்பு கொடுக்கவில்லை என்று உணர ஆரம்பித்தான். பழுவேட்டரையர் தனாதிகாரியாகவும் அமைச்சராகவும் ஆட்சி செலுத்த முனைந்ததோடு அன்றி தன் வேலையிலும் தலையிடுவது அவனுக்கு கோபத்தை விளைவித்தது. நாட்டில் கள்ள நாணய பழக்கம் பெருகிற்று. நாணய சாலையிலிருந்து பொன் நாணயங்கள் களவு போவது போன்ற செயல்களில் மறைமுகமாக நாட்டுக்காவல் படையை அவர் குறை கூறுவது கேட்டு அவன் மனம் வருந்தினான். அது பற்றி பழுவேட்டரையரிடம் பேசிய போது பேச்சு வளர்ந்து சற்று கடுமையாகவே முடிந்தது.
அவனுடைய இளமை கனவை நனவாக்க அவன் தீட்டி வந்த பல திட்டங்கள் கைகூடி வந்தன. அவனுக்கு போட்டி என்று கருதிய ஒரே ஒருவன் வல்லவரையன் வந்தியத்தேவனையும் இனி தலையெடுக்க முடியாதவாறு செய்த பிறகு அவன் கனவு பழித்து வருவது போல் காணப்பட்டது. ஆனால் சோழ நாட்டு படை தலைமை பதவி என்பது பிறகு அவனுக்கு ரசிக்காமல் போய்விட்டது. அவன் வீரம் திரண்ட தோள்கள் உடையவன். சேவூர் போர்க்களத்தில் ஆதித்த கரிகாலனோடு ஒன்று சேர்ந்து வீரபாண்டியனை எதிர்த்து போரிட்டு தன் வலிமையை உணர்த்தியவன். வழி வழியாக வந்த பெரும் பல்லவர்கள் பரம்பரையில் வந்தவன். அவன் படை தலைமை ஏற்ற பிறகு சோழ நாட்டில் யுத்தம் ஒன்று கூட வரவில்லை. சிறு குழப்பம் கூட நடைபெறவில்லை. காஞ்சிமா நகருக்கு வரும்போது அவனுக்கு அந்த ஆர்வம் உறுதிப்படும். பழைய பல்லவ அரண்மனை பாழடைந்து கிடப்பது, புதிய பொன் மாளிகை புலிவுடன் திகழ்வதும், அந்த மாளிகை மீது புலிக் கொடி கம்பீரமாக பறப்பதும் அவன் மனவேதனையை அதிகமாக செய்யும். மாமல்லபுரத்தில் மோனத்தவம் செய்யும் சிற்பங்களை காணந்தோறும் அவன் இதயக்கணல் கொழுந்து விட்டெறியும். புதரும் காடும் மண்டி மல்லை சிற்பங்களை மறைத்திருந்தது. பல்லவ பெருமையை மறைத்திருப்பது போன்று அவனுக்கு தோன்றும். அவனுடைய மாமன் கம்பவர்மன் கூரத்தில் வாழ்ந்து வந்தார். அவரை போய் பார்க்கும் போது அவர் பழைய பல்லவ பெருமையை கூறுவார். களப்பிரர்களை காஞ்சியிலிருந்து விரட்டியடித்த பல்லவ மன்னரை பற்றி கூறுவார். சமுத்திரகுப்தன் எனும் வடநாட்டு மன்னன் படையெடுத்து வந்தபோது அவனை தடுத்து நிறுத்திய விஷ்ணு கோபனை பற்றி கூறுவார். வாதாபியை வென்று அதை கொளுத்தி மானம் காத்த மாமல்லரை பற்றி கூறுவார். கைலாசநாத ஆலயம் அமைந்த ராஜசிம்மரின் பெருமை கூறுவார். சோழ நாட்டிலே நந்திபுர கோட்டை கட்டியவரை பற்றியும், தமிழகத்து மூவேந்தர்களை புறம் காட்டி தொள்ளாற்று போரில் வாகை சூடிய நந்திவர்மனின் வீரத்தை பற்றியும் கூறுவார். எல்லாவற்றையும் கூறிவிட்டு அவர் பார்த்திபேந்திரனை அருகே அழைத்து, அப்படியெல்லாம் பெருமையாக வாழ்ந்த குளம் என்று அடிமை பணி புரிகிறது. தம்பி, நீ மனத்திலே பெரும் பதவி வகிப்பதாக எண்ணிவிட வேண்டாம். உன் குலத்தை அழித்தவனுக்கு நீ பணிபுரிகின்றாய். நீ பழைய கதை மறந்து விட்டாயா? பல ஆண்டுகளுக்கு முன்பு இதே காஞ்சிமா நகரில் அபராஜிதவர்மர் ஆட்சி புரிந்து வந்தார். அப்போது இந்த சோழ சாம்ராஜ்யம் கையகலம் கூட இல்லாத நாடு. சீறி பாயும் புள்ளிக்கு நமது காளையை கண்டால் அப்போது நடுக்கம். இருந்தாலும் அபராஜிதனுக்கு ஆதித்த சோழனுக்கும் நெருங்கிய நட்பிருந்தது. சோழரை எதிர்த்து பல நாட்டு மன்னர்கள் திரண்டு வந்தனர். அபராஜிதர் திருப்புறம்பியத்தில் ஆதித்த சோழனுக்கு பேருதவி செய்தார். நன்றி மறந்த அந்த ஆதித்தன் என்ன செய்தான் தெரியுமா? அந்த சிநேகித துரோகி என்ன செய்தான் தெரியுமா? அபராஜிதனை வஞ்சகமாக யானை மீது இருக்கும் போது கொன்றுவிட்டார். அந்த பாவம் வீண் போகவில்லை. பராந்தகனின் தலைமகனும் காளை வயதில் கொல்லப்பட்டான். நம் பல்லவ சந்ததி அழிந்தது. வெகு எளிதில் பல்லவ சாம்ராஜ்யத்தை தன் நாட்டோடு சேர்த்து கொண்டான். நம் பெருமையை மறக்கடித்தான். சிற்றரசர் என்று பெயர் கூட நமக்கு கிடையாது. திருக்கோவலூர் ஆருக்கு தனி பெருமை, வைதும்பருக்கு தனி பெருமை, கடம்பூர் ஆருக்கு தனி பெருமை, ஏன் பழுவூர் ஆருக்கு தனி மதிப்பு. அவர் சோழ நாட்டையே ஆட்டி வைக்கின்றார். தனி கொடி அவருக்கு. ஹர்ஷரை கலக்க அடித்த புலிகேசியை நடுநடுங்க செய்த பல்லவருக்கு சான் இடம் கிடையாது. பல்லவ குல தோன்றல் படைத்தளபதியாக பதவி வகித்து சோழர் பெருமை உயர வழி செய்கின்றார் என்று கூறி பெருமூச்சு விடுவார். கம்பவர்மன் கூறி வரும் போது பல்லவேந்திரனின் ரத்தம் கொதிக்கும். இன்றே படைத்தலைவர் பதவியை உதறி தள்ளி போர்க்கொடி பிடித்து பல்லவ சாம்ராஜ்யத்தை ஸ்தாபித்து விடலாம். இப்போது இது வெகு எளிது என்று ஒரு கணம் அவன் உள்ளம் துள்ளும். பார்த்திபேந்திரன் அவ்வளவு அவசரக்காரன் அல்லன். அவன் புது சாம்ராஜ்ய ஆசையை திடீர் என்று வெளியில் காட்டிக் கொள்ளவில்லை. மெல்ல ஆயுதங்களை சேகரித்தான். அவற்றை ஜன நடமாட்டமற்ற மாமல்லபுரத்து காடுகளில் ஒளித்து வைத்தான். அதற்காக அவன் அடிக்கடி தஞ்சை நின்று காஞ்சிக்கு வர நேர்ந்தது. சோழ சாம்ராஜ்ய படைத்தலைவனாக இருந்ததால் அவன் செயல் மீது ஐயம் கொள்ளும் அளவிற்கு எவருக்கும் துணிவு ஏற்படவில்லை. காஞ்சி மாளிகை சம்பவத்திற்கு சில நாட்கள் கழித்து மாமல்லபுரத்து வடகோடியில் அடர்ந்து வளர்ந்திருந்த குறுங்காட்டின் ஒற்றையடி பாதை வழியாய் பார்த்திபேந்திரன் மெல்ல சென்று கொண்டிருந்தான். கொடி வழியின் மூலம் மெல்ல நடந்து அடர்ந்த காட்டினுள் நுழைந்து கொண்டிருந்தான். தன் குதிரையை மறைவான ஓர் இடத்திலே கட்டிவிட்டு சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு நடக்கலானான். அவன் சுற்றும் முற்றும் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த வனாந்தர பகுதிக்கு எவரும் வரமாட்டார்கள். எனினும் அவனுடைய குற்றம் நிறைந்த குறுக்குறுத்த இதயம் ஏனோ அஞ்சியது. அவன் சுதந்திர பல்லவ சாம்ராஜ்யத்தை நிறுவ துணிந்து விட்டான். என்றாலும் பழம் பழுக்க முன்னர் வெம்பி விழுந்து விடக் கூடாது என்ற ஒரே ஒரு எண்ணம் தான். அருண்மொழி வரவிருக்கும் இந்த சமயத்தில் தன் திட்டம் தெரிந்து விட்டால் அருண்மொழி முதலில் நம்ப மாட்டான். ஏன்? சோழ நாட்டில் எவருமே நம்ப மாட்டார்கள். தக்க தடயத்தோடு அருண்மொழி அறிய வந்தால் ஒருவேளை தன் மனத்தை மாற்றிவிடலாம். அல்லது தன் செயலுக்கு நேர் விரோதமாக நின்று அழிக்க முற்பட்டாலும் முற்படலாம். அதனால் பார்த்திபேந்திரன் மிக கவனமாக செயல்களை செய்து கொண்டிருந்த போது அவனை தொடர்ந்து அவன் அறியாமல் இரண்டு பேர் வந்து கொண்டிருந்தனர். 18 அத்தியாயம் பார்த்திபேந்திரன் சீற்றம், இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் கேட்கலாம். இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் சவுத் ரேடியோ செயலியை தரவிறக்கம் செய்து உங்களுக்கு பிடித்தமான வானொலிகள் மற்றும் பாட்காஸ்டை கேட்டு மகிழுங்கள். நன்றி.